إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاء فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்திபுல் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவர்களை பின்தொடர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தபிஊங்கள் தபா தபிஊங்கள் கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹின் ரஹ்மத்தும் மக்களுக்கும் உண்டாவதாக. அல்லாஹுவின் கட்டளை மதித்து இறையிலத்தில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்களோ, விலக்கிருக்கிறார்களோ, ஹராமாக்கிருக்கிறார்களோ, அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஈமான் கொண்ட தன்னை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய அடியார்களுக்கு அவன் வலியுறுத்தி குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், வலியுறுத்தி செய்யும்படி சொன்ன ஒரு செயல் தான், ஒற்றுமை என்ற கயிற்றை, அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அன்பான சகோதரர்களே, மனித சமூகம் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல் தான் முஸ்லிம் உம்மா எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நேசிக்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செயல் தான், ஒரு செய்தி தான், முஸ்லிம் உம்மா பிரிந்து விடாமல் ஒற்றுமையாக இருக்கும்படி அல்லாஹ் குர்ஆன்ல கட்டில் இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ யர்தா லகும் தலாசன், அல்லாஹ் மூன்று விடயங்களை மனிதர்களிடத்தில் இருந்து புரிந்து கொள்கிறான். மூன்று விடயங்களை அல்லாஹ் விரும்புகிறான், மூன்று விடயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த மூன்று விடயத்தில் ஒன்று தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வஅன் தஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை, ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்வது, அதே போன்று பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று இஸ்லாம் வலிமை பெறுவதற்கு அடிப்படை காரணம், இஸ்லாம் உலகத்தில் பரவலாக பரவுவதற்கு அடிப்படை காரணம், இஸ்லாமியர்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு அடிப்படை காரணம், அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற ஈமானும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிற சகோதரத்துவமும், அதாவது ஒற்றுமை என்பதாக அன்பான சகோதரர்களை நாம் வரலாறு பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, இன்று மாற்று மத இனத்தவர்கள், மேற்கத்தவாதிகள், அதே போன்று ஐரோப்பா நாட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஏன் வலிமை பெறுகிறது, இஸ்லாம் ஏன் உறுதியாக இருக்கிறது, இஸ்லாம் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் நினைத்ததை சாதிப்பதற்கு அடிப்படை காரணம். அன்பான சகோதரர்களே, ஒரு மாற்றுமத சகோதரர் இஸ்லாத்துடைய பெருமதியை, இஸ்லாத்துடைய பலத்தை அவர் தெளிவுபடுத்துகின்ற போது, இஸ்லாம் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் மைனஸ் யுனைடெட் தான் இஸ்லாம். முஸ்லிம்கள் சக, அதாவது ஒற்றுமை தான் இஸ்லாம் என்பதாக ஒரு மாற்றுமத சகோதரர் தெளிவுபடுத்துகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற வரைக்கும், முஸ்லிம்கள் பலமாக இருக்கின்ற வரைக்கும், முஸ்லிம்கள் சகோதரத்துவமாக பழகின்ற வரைக்கும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை, பிரச்சனையை, விரிசலை உண்டு பண்ண முடியாது என்பதை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் யூத நசாராக்கள், முனாஃபிக்கீன்கள், முஷ்ரிக்கீன்கள் விளங்கி வைத்துக் கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற வரைக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண முடியாது. முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை ஆயுதத்தால், பலத்தால், இராணுவத்தால், பணத்தால் ஒரு நாளும் தகர்க்க முடியாது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை ஒரு நாளும் இராணுவத்தால், அதாவது தரைமட்டமாக்க முடியாது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமை பணத்தால், பலத்தால், அதிகாரத்தால் ஒருபோதும் இல்லாமல் ஆக்க முடியாது என்பதை யூத நசாராக்கள், முனாஃபிக்கீன்கள், முஷ்ரிக்கீன்கள் தெளிவாக விளங்கி வைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய ஒற்றுமை கழிவதாக இருந்தால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் விரிசலை உண்டு பண்ணுவதாக இருந்தால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, யூத நசாராக்கள் விளங்கிக் கொண்டார்கள், முனாஃபிக்கீன்கள், முஷ்ரிக்கீன்கள் விளங்கிக் கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை கழிவதாக இருந்தால் அதற்கு குர்ஆன் அல்லாஹ் தடை செய்த இரண்டு பாவங்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய ஐக்கியத்தை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்க முடியும். அதில் அவர்கள் கையாண்ட விதம் தான் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் தலைவர்கள் மீது அவதூறை, படுதூரை சுமத்துவதும், பொய்யான வதந்திகளை பரப்புவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை களைய முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை களைவதாக இருந்தால், முஸ்லிம்களின் ஐக்கியத்தை இல்லாமலாக்குவதாக இருந்தால், முஸ்லிம் லீடர்ஷிப், முஸ்லிம்களை தலைமைத்துவம் படுத்தக்கூடிய தலைவர்கள், முஸ்லிம்களை, அதாவது முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது பொய்யான அவதூறுகளை சுமத்துவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை களைய முடியும் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இரண்டாவது, பொய்யான வதந்திகள், பொய்யான செய்திகளை முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரப்புவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்க முடியும் என்பதை அந்த யூத நசாராக்கள், முனாஃபிக்கீன்கள், முஷ்ரிக்கீன்கள் விளங்கி வைத்துக் கொண்டார்கள். அதே போன்று செய்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்கி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரத்திலேயும் அவர்களுடைய சிந்தனை சமூக நேயம் உள்ளவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக, சமூக அக்கறை உள்ளவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே சமூகத்தை சீர் செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, நமக்கு தெரியும் ஹஜருல் அஸ்வத் கல்லை எங்கே வைக்க வேண்டும் என்று ஒரு வேற்றுமை வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை படுத்தினார்கள். காபாவை புனர்நிர்மாணம் செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவை இவ்வாறு நான் புனர்நிர்மாணம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை, ஒரு விரிசல் உண்டாகிடும் என்பதற்காக நான் காபாவை பழையவர்கள் புனர்நிர்மாணம் செய்ததை போன்றே செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலியார்களே, என்ன சொல்ல வாரன் என்றா, இந்த இஸ்லாத்துடைய தீய சக்திகள் முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை களைவதற்காக அவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் இரண்டு ஆயுதம். முதலாவது ஆயுதம் அவதூறு என்று சொல்லக்கூடிய ஆயுதம். இரண்டாவது ஆயுதம், அதாவது பொய்யான வதந்திகளை பரப்புவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை களைய முடியும் என்பதை விளங்கி வைத்துக் கொண்டார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில முக்கியமான செய்திகளை, சில முக்கியமான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதனால கவனமாக இந்த குதுபாவை கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபியுடைய காலத்துல, அதாவது பெரும் பிரச்சனையாக இருந்த இரண்டு கபீலாக்கள், இரண்டு கோத்திரம் தான் அவுத் ஹஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு கபீலாக்கள். இந்த இரண்டு கபீலாக்களும் ஜாஹிலியா காலத்திலிருந்தே பெரும் விரோதம் உள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் சண்டை செய்யக்கூடியவர்களாக, கொலை செய்யக்கூடியவர்களாக, பல ஆண்டுகளாக சிறிய பிரச்சனைகளுக்கு கூட சண்டை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு குர்ஆன் இந்த கபீலா இரண்டு கபீலாக்களின் குர்ஆன் எச்சரிக்கிறது சொன்னால், சொன்னால் இவர்கள் நரகத்துடைய விளிம்பில் சிறந்தவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவுக்கு பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கோத்திரங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைப்படுத்தினார்கள். இரு கோத்திரங்களுக்கு மத்தியிலே நல்ல வார்த்தைகளையும் நல்ல உபதேசங்களை செய்து இரு கோத்திரங்களையும் அவுசையும் ஹதரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள், ஐக்கியப்படுத்தினார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், யூத நசாராக்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாகிட்டாங்க சொன்னா நாம் உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியாது. முஸ்லிம்கள் ஒற்றுமையாகினா நாம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அன்பான சகோதரர்களே, அவுசும் ஹதரத்தும் ஒற்றுமையாகிட்டாங்க சொன்னா இனி எங்களால இந்த நாட்டில் இருக்க முடியாது. அதனால இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்றாங்க, யூத குலத்தை சார்ந்த ஷாஸ் பின் ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் யோசிக்கிறாரே, அவர் சிந்திக்கிறாரே, அவருக்கு தெரியும் இந்த இரண்டு கோத்திரமும் ஒன்றாகிட்டு சொன்னால், முஸ்லிம்கள் ஒன்றுபட்டுட்டாங்க சொன்னா எங்களுக்கு நாட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது என்று அவர் உணர்ந்தாரு. அவசரத்துல போய் சொன்னாரு, நீங்க ஜாஹிலியா காலத்துல இருந்தே இந்த நாட்டில இந்த மக்கால உயர்ந்த குலம் நீங்க தான், உங்களுக்கு கீழாகத்தான் அனைவரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்று ஹஸ்ரத் உங்களை கேவலமாக பேசுறாங்க. ஹஸ்ரத்ல போய் சொன்னாங்க, நீங்க ஜாஹிலியா காலத்துல இருந்தே இந்த மக்கால ஒரு சிறந்த வம்சம் சிறந்த சமூகம் நீங்க தான், ஆனா எப்ப நீங்க அவுசோட ஒன்று சேர்ந்தீங்களோ ஹஸ்ரத்தோட ஒன்று சேர்ந்தீங்களோ இப்ப ஹஸ்ரத் உங்களை கேவலமாக பேசுறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த பொய்யான அவதூறு இந்த பொய்யான இந்த வதந்தியால மீண்டும் அவுசும் ஹஸ்ரத்தும் வாழ சுமந்தாங்க போர் செய்வதற்காக. இரண்டு கோத்திரங்களும் மீண்டும் யுத்தம் செய்வதற்காக முனைந்த பொழுது அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் வந்து சொன்னார்கள், மீண்டும் நரகத்துடைய விளிம்பில் விழுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பொய்யான ஒரு தகவல் என்பதை உறுதிப்படுத்தி மீண்டும் ஒற்றுமைப்படுத்தினார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய மத தலைவர்கள், இஸ்லாத்தை அதே இஸ்லாத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடிய தலைமைத்துவம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பற்றி அவதூறு சுமத்தினால் மக்கள், அதாவது அவர்களை பற்றி அதிருப்தி அடைந்தால் ஒற்றுமை கலைந்துவிடும் என்பதை முனாஃபிக்கீன்கள் விளங்கி வைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறாங்க. முனாஃபிக்கீன்கள் யோசிக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஒற்றுமையாகிட்டாங்க சொன்னா இனி எங்களுக்கு நாட்டில் நிம்மதியாக வாழலா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலா, இஸ்லாமிய சட்டம் தான் நிரூபிக்கப்படும், இஸ்லாமிய சட்டம் தான் நிரூபணம் செய்யப்படும் என்பதற்காக அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய யூதன் யோசிக்கிறாரே, நபியின் மீது மக்களுக்கு ஒரு கெட்டெண்ணத்தை தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணினா மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் நபியின் மீது தவறான எண்ணம் வைத்து இஸ்லாத்தை விட்டு விலகிடுவாங்க என்ற ஒரு நோக்கத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யான இத்துக்கட்டுகளை படுதூறுகளை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சுமத்தின வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது ஒரு ஆணுக்கு நாலு திருமணம் செய்ய முடியும். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய அதாவது மனைவி தலாக் ஏற்பட்டதற்கு பின்னால், அதாவது இரண்டு பேரும் பிரிந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் திருமணம் செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு பொய்யான வதந்தி நபியின் மீது அவதூறை படுதூரை எவ்வாறு சுமத்தினார் என்று சொன்னா மக்களை பார்த்து சொன்னால், குர்ஆன் சொல்லது நாலு திருமணம் செய்யலாம் என்றே நபி அவர்கள் ஸைத் பின்த் அதாவது ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஐந்தாவது அதாவது மனைவியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய ஐந்தாவது திருமணமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மத்துக்கு ஒரு சட்டம், நபிக்கு ஒரு சட்டம், நபி அவங்க உங்களுக்கு மத்தியில பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில நபியின் மீது ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தினார். அதே போன்று அன்றைய காலத்துல வளர்ப்பு மகன் என்று சொன்னா சொந்த மகனாகத்தான் அரபிகள் பார்த்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில பரப்பின நேரத்துல அன்பான சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியில வேற்றுமை ஏற்பட்டது.
அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில சிறிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அதற்கு பின்னால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கி அந்த உம்மத்தை சீர் செய்தான். அதே போன்று அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல மக்களுக்கு இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறாங்க, மக்களை சீர் செய்து கொண்டிருக்கிறாங்க, மக்களை ஒற்றுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம் தான் பனு முத்தலிப் யுத்தம். இந்த யுத்தத்துக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அம்மையார் மீது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு இத்துக்கட்டை ஒரு அவதூறை சுமத்துகிறார். அன்பான சகோதரர்களே, இதனுடைய விளைவு மக்கா அதாவது மதீனால வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய ஒரு சலசலப்பு, முஸ்லிம்களுக்கும் நபிக்கும் மத்தியில பெரிய ஒரு விரிசல், பெரிய ஒரு அதாவது வேறுபாடு, கருத்து வேறுபாடு, அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அன்பான சகோதரர்களே, முனாபிக்கீன்களுடைய முஷ்ரிக்கீன்களுடைய யூத நசாராக்களுடைய அவர்களுடைய நோக்கம் எப்பொழுதும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, வரலாறு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இஸ்லாமிய வரலாறு நடந்த இரண்டாவது யுத்தம் தான் அஹதுடைய யுத்தம். இந்த யுத்தத்துல நிறைய சஹாபாக்கள் வஃபாத் ஆகினாங்க, நிறைய சஹாபாக்கள் வஃபாத் ஆகினாங்க. என்ன காரணம் என்ன? அன்பான சகோதரர்களே, ஒரு பொய்யான வதந்தி, ஒரு பொய்யான செய்தி, இதை நம்பின காரணத்தினால தான் அதுடைய யுத்தத்துல அதாவது 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அன்பான சகோதரர், என்ன பொய்யான செய்தி? இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக், ஒரு முனாபிக் என்ன செய்கிறான்? மக்களுக்கு மத்தியில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது களத்துல வஃபாத் ஆகிட்டாங்க, நபி அவர்கள் உஹது களத்துல வஃபாத் ஆகிட்டாங்க என்ற செய்தியை சொன்னதோடு சஹாபாக்கள் யுத்தம் செய்வதை விட்டும் அவர்கள் அதாவது சோர்ந்து விட்டாங்க. அவங்க யுத்தம் செய்யல, மனதில் கவலை, அவங்களுடைய தைரியத்தை இழந்துட்டாங்க. தெரியும், பொய்யான வதந்தி மூலமாக முஸ்லிம்களுடைய பலத்தை இல்லாமலாக்க முடியும் என்பதை முனாபிக்கீன்கள் முஷ்ரிக்கீன்கள் விளங்கி வைத்துக் கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, இதனுடைய விளைவு தான் பெரும் பெரும் மூத்த சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும், பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த உகது களத்தில் வஃபாத் ஆகினாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமிய கிலாபத்தை மூன்றாவதாக ஆட்சி செய்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பான சகோதரர்களே, நேர்மையாக ஆட்சி செய்தார்கள், அழகாக ஆட்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளை திருமணம் செய்த ஒரு சஹாபி, நபியுடைய மருமகன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு இரவிலையும் முழு குர்ஆனின் தமாம் செய்வார்கள் தொழுகையில். இப்படிப்பட்ட ஒரு சஹாபி நேர்மையாக ஆட்சி செய்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் யோசிக்கிறாரே, உஸ்மானுடைய ஆட்சிய அதாவது உஸ்மானுடைய ஆட்சியை கலைக்கோனும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில வேற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யான ஒரு தகவல், பொய்யான ஒரு செய்தி, உஸ்மான் ஃபேமிலி ஆட்சி செய்கிறாரே, உஸ்மான் குடும்ப ஆட்சி செய்கிறாரு என்ற ஒரு பொய்யான தகவலை சஹாபாக்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் மத்தியில இந்த தகவலை பரப்பினான். இதன் விளைவு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டது மட்டும் அல்ல, இந்த பொய்யான தகவலுடைய விளைவின் மூலமாக, இந்த பொய்யான இந்த செய்தியுடைய விளைவின் மூலமாக அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு மறக்க முடியாத முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த இரு யுத்தம் தான் சிஸ்வின் யுத்தமும் ஜமல் யுத்தமும். இந்த ஒரு பொய்யான தகவல், பொய்யான வதந்தி, இந்த வதந்திக்கு பின்னணியால் நடந்த யுத்தம் தான், முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு யுத்தம் தான் சிஃபீன் ஜமல் என்ற இரண்டு யுத்தங்கள். அது மாத்திரம் அல்ல, இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய பொய்யான வதந்தியை நம்பினதால் இதனுடைய பின்னணியால் இஸ்லாத்துக்கு முரணான பல கொள்கைவாதிகள் உருவானார்கள். ஹவாரிஜிகள், ஷியாக்கள், கத்ரியாக்கள், ஜபரியாக்கள், ராஃபிலாக்கள், முஅ்தஸிலா, முர்ஜியா என்று இஸ்லாத்துக்கு முரணான, இஸ்லாத்துக்கு மாறுபட்ட, இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான பல கொள்கைவாதிகள் இந்த ஒரே ஒரு பொய்யான தகவலின் மூலமாக, பொய்யான வதந்தியை நம்பினதன் மூலமாக உருவாகினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் எல்லாரும் பெருமையாக பேசுகிறோம், முஸ்லீம்களுக்கு என்று சுமார் 63-65 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, எல்லாரும் பெருமைப்படுறோம். எங்களுக்கு இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்று 63 நாடு இருக்கிறது பெருமைப்படுறோம். அன்பான சகோதரர்களே, பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல இதை, நாங்கள் நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயம் உண்டு அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் வெத்த கண்ணீர் வடிக்கணும். ஏன் தெரியுமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்றுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், சுமார் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய கிலாபத்தை எடுத்து பார்த்தால், இஸ்லாம் இன்று 63 இஸ்லாமிய நாடுகள் 63 நாடுகள் இருக்கிறது பெருமைப்படுகிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய நாடு தனி நாடாகத்தான் இருந்திருக்கிறது. ஏன் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை, முஸ்லிம்கள் சகோதரத்துவமாக இருந்தார்கள். ஒரே கொடைக்கு கீழால் அனைத்து நாடும் ஆளப்பட்டது. யூதர்கள் யோசிக்கிறாங்க, முஸ்லிம்கள் ஒரே நாடாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்த முடியாது, குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, இஸ்லாமியர்களுடைய கையில ஆட்சி இருந்தா நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது. சுமார் இஸ்லாமியர்கள் 13 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கிலாபத்தை எடுத்து பார்த்தால், அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 661 632 வரைக்கும் சுமார் 30 வருடம் குலபாவுர் ராஷிதீன் அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆட்சி செய்தார்கள். 661 250 காலப்பகுதி வரைக்கும் சுமார் 88 ஆண்டுகள் உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் 1250 இருந்து 1258 வரைக்கும் சுமார் 508 அரை நூற்றாண்டுகள் அப்பாசியாக்கள் ஆட்சி செய்தார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, 1924 தொடக்கம் 1517 வரைக்கும் உஸ்மானியர்கள் சுமார் 600-400 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி கையில் இருந்தது. அன்பான சகோதரர், சுமார் 13 நூற்றாண்டுகள் இஸ்லாமியர்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஆனா இன்று தனி நாடாக பலஸ்தீன், லெபனான், சிரியா, ஆப்கான், ஈரான் என்று தனித்தனி நாடாக பிரிந்திருக்கிறது. என்ன காரணம்? முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட வேற்றுமை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை கலைந்தது, நாடுகளும் தனித்தனியாக பிரிந்தது. அன்பான சகோதரர்களே, யூதர்கள் தான் நினைத்ததை இந்த உலகத்தில் சாதித்தார்கள். என்ன சொல்ல வாரனென்றா, இந்த 13 நூற்றாண்டுகள் சுமார் 1924 April 3rd 1924 March 3rd தான் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இழக்கப்படுவது, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வீழ்ச்சி ஏற்படுவது. என்ன காரணம் என்றா, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யலாம, முஸ்லீம்களுடைய கையில் இருந்து, உஸ்மானியர்களுடைய கையில் இருந்து 600 ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த உஸ்மானியர்களுடைய கிலாபத் வீழ்ச்சி அடைவதற்கு அடிப்படை காரணம் கருத்து வேறுபாடுகளின் மூலமாக ஏற்பட்ட பிரிவினை. கருத்து வேறுபாடுகள் மூலமாக ஏற்பட்ட சிறிய சிறிய பிரிவினை காரணமாக இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடைந்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்துல நாம் எடுத்து பார்த்தோம் என்ற அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய கிலாபத், இஸ்லாமிய அதாவது ஆளுமையை, இஸ்லாமிய அதாவது அரசியலை இல்லாமலாக்குவதற்காக நடைபெற்ற யுத்தம் தான் சிலுவை யுத்தம். அதே போன்று தாத்தாரங்களுடைய படையெடுப்பு, இப்படிப்பட்ட பெரும் யுத்தங்கள் செய்தும் முஸ்லிம்களுடைய கிலாபத்தை இல்லாமலாக்க முடியவில்லை. என்ன காரணம்? முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை. பல கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனா உஸ்மானியர்களுடைய கிலாபத்துடைய கடைசி பகுதியில் முஸ்லிம்கள் கருத்து வேறுபாடோட பிரிவினை அடைந்தாங்க, பிரிஞ்சாங்க. அதனால இஸ்லாமிய கிலாபத்தும் வீழ்ச்சி அடைந்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நாம கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, டர்க்கியில துருக்கியில சில புரட்சியாளர்கள் துருக்கிய தன்வத்தை கைப்படுத்துவதற்காக சில யூதர்கள், சில கிறிஸ்தவர்கள், சில யூத நசாராக்கள் சித்தம் தீட்டினாங்க, துருக்கிய நாங்கள் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். ஏன்? உஸ்மானியர்களுடைய ஆட்சி கால பகுதியில துருக்கி தான் இஸ்தாம்பூல் நகர் தான் அன்பான சகோதரர்களை தலைநகரமாக இருந்துச்சு. நான் இங்க வரலாறு பேச வரல, ஒரு சிறிய ஒரு அறிவுரை செய்ய விரும்புகிறேன். இந்த டர்க்கிய எப்படியாவது தன்வசப்படுத்த வேண்டும் என்று யூதர்கள் விரும்பினாங்க. ஆனா அந்த புரட்சியாளர்கள் அந்த டர்க்கிய துருக்கிய அதாவது கைப்பற்றுவது, அதை கைப்பற்றக்கூடிய அந்த முயற்சியில் இருந்து தோல்வியடைந்தாங்க. என்ன காரணம்? இராணுவ பலம் கிடையாது, இராணுவ பலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, மக்களுடைய ஒற்றுமை. அதனால டர்க்கிய யூதர்களால வீழ்த்த முடியல. எல்லா மக்களும் பாதைக்கு இறங்கினாங்க, ஒற்றுமையாக இணைந்து நடந்தாங்க, ஒற்றுமையாக கை கோர்த்திருந்தாங்க, அந்த நாட்டை வீழ்த்த முடியல. ஆனா அன்பான சகோதரர்களே, இன்று கஸாவாக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், லெபனானாக இருக்கலாம் யமனாக இருக்கலாம், மிசுராக இருக்கலாம், ஒற்றுமை கிடையாது. பல கொள்கைவாதிகள் ஒருவருக்கும் இன்னொரு கொள்கைக்கும் பிரச்சனை, பிரிவினை. அதனால் அந்த நாட்டை இலகுவாக யூத நசாராக்கள் அளிக்கின்ற காட்சிகளை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, நமது நாட்டில் இலங்கையில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக பல கொள்கைவாதிகள், அவர் தரீக்காவாக இருக்கலாம், தப்லீகாக இருக்கலாம், தௌஹீதாக இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமாக இருக்கலாம், எந்த கொள்கையில் இருந்தாலும் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பொதுமக்களுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற புரிந்துணர்வு, பொதுமக்களுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமை. ஏழை நாடுகளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இலங்கையை தவிர வேற எந்த ஒரு நாட்டிலையும் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில இலங்கை நாட்டில் இருக்கிற புரிந்துணர்வை போல வேற எந்த ஒரு நாட்டில நீங்கள் யாருமே காண முடியாது. இந்த நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி, இந்த நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி வருவதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாமியர்களின் ஒற்றுமை, இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக உலமாக்களுக்கும் அதாவது பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கின்ற, அதாவது உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக, விரிசலை உண்டு பண்ணுவதற்காக அன்பான சகோதரர்களே, சில தீய சக்திகள் எங்கட நாட்டிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில தீய சக்திகளும் அன்பான சகோதரர்களே, அதாவது சொல்லுவாங்க, பசுத்தோல் போர்த்தின சில புலிகளை போன்று நறுமேடம் அடைந்த சில சிங்கங்கள், வெள்ள ஆட்டு மந்தையில் புகுந்த அந்த நரியை போன்று எங்கட நாட்டிலையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவதற்காக பல தீய சக்திகள் இந்த நிமிடம் வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, நீங்க வரலாறு எடுத்து படிங்க, பாருங்க எந்த நாட்டில ஷியாக்களுடைய ஆதிக்கம் இருக்குமோ, எந்த நாட்டில இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகள் அதிகமாக இருக்குமோ, குறிப்பாக ஷியாக்களுடைய ஊடுருவல், ஷியாக்களுடைய ஆதிக்கம் இருக்குமோ, அந்த நாட்டுடைய முடிவு அழிவுதான். அந்த நாட்டுடைய இறுதி முடிவு அழிவென்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீனை பாருங்க, கஸாவை பாருங்க, சிரியாவை பாருங்க, லெபனானை பாருங்க, யமனை பாருங்க, அஃப்கானை பாருங்க, ஈராக்கை எடுத்து பாருங்க, எந்த நாட்டில் ஷியாக்களுடைய ஆதிக்கம் இருக்குமோ, ஷியாக்களுடைய பிரச்சனையை வைத்து, சுன்னி ஷியா என்ற பிரச்சனையை வைத்து யூதர்கள் லேசாக இஸ்லாமியர்களை அடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதே போன்று அண்மை காலமாக சில ஆண்டுகளுக்கு முன்னால நமது நாட்டிலும் இஸ்லாத்துக்கு முரணான சில கொள்கைகள், காதியானிகளாக இருக்கலாம், ஷியாக்களாக இருக்கலாம், அவர்களுடைய கொள்கையை நமது நாட்டில் விதைக்க வந்த போது, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, நமது நாட்டு பொதுமக்கள், நமது நாட்டு இஸ்லாமியர்கள், உலமாக்கள், அதிலும் அன்பான சகோதரர்களே, குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, அதிலும் குறிப்பாக அன்பான சகோதரர்களே, நம் அனைவருக்கும் தலைவராக இந்த நாட்டில் தலைமைத்துவம், அதாவது இந்த நாட்டை, அதாவது முஸ்லிம்களுக்கு லீடராக இருக்கக்கூடிய தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த போராட்டத்தில் களமிறங்கினார்கள். அன்பான சகோதரர்களே, என்னோட இஸ்லாமிய உம்மத் பலேச லேசாக மறக்கக்கூடியவங்க. அன்பான சகோதரர்களே, இந்த ஷியாயிசம் காதியானிசம் என்னோட நாட்டில் ஊடுருவக்கூடிய நேரத்தில் பல விதத்திலேயும் ஷேக் ரிஸ்முக்தி ஹசரத் அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல், நாட்டை விட்டு போகும்படி, நாட்டில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனாலும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, முஸ்லிம்களுடைய ஐக்கியத்தை ஒற்றுமை பாதுகாப்பதற்காக உயிரை துச்சமாக மதித்தார்கள், உயிரை பெரிதாக மதிக்கவில்லை, சொன்னார்கள் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த களத்தில் நான் இருந்து பின்வாங்க மாட்டேன், இந்த காலியாரத்தின் ஷியாக்களை இந்த நாட்டில் இல்லாமலாக்குவதற்காக பல உலமாக்கள், பல புத்திஜீவிகள் போராடினார்கள், கஷ்டப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் நான் இதை சொல்லுறேன் என்றா, இந்த ஷியாக்களுக்கும் இஸ்லாத்திய தீய சக்திகளுக்கு தெரியும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ரிஸ்முக்திய தலைமைக்கு கீழால் இயங்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மாவுடைய இந்த உலமா சபை இருக்கின்ற வரைக்கும் ஒரு போதும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, இலங்கை நாட்டில் விரிசலை உண்டு பண்ண முடியாது, இலங்கை நாட்டில் பிரச்சனை உண்டாக்க முடியாது என்பதை தீய சக்திகள் அறிந்திருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அண்மையில இந்தியாவுல, அதாவது தமிழ்நாட்டில் ஷம்சுதீன் காசிமி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் தன்னுடைய மதீனா மஸ்ஜிதில் ஒரு குதுபா செய்கிறார். அந்த குதுபால அவர் தெளிவாக சொல்றார், எங்கட இந்தியாவுல ஏன் அல்லாஹ்வுடைய உதவிகள் இல்ல, ஏன் இலங்கையில அல்லாஹ்வுடைய உதவி அதிகமாக இறங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இலங்கையில வாழக்கூடிய இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அலமா சபைக்கு எட்டா செய்யக்கூடியவர்கள். அண்மையில நடந்த சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னால அழுக்கமையில நடந்த பிரச்சனையின் போது மக்கள் இஸ்லாமியர்கள் கொதித்திருந்தாங்க, ஆவேசப்பட்டாங்க. நாங்க யுத்தம் செய்யணும், எங்களை முஸ்லிம்களுக்கு அடிக்கிறாங்க, நாட்டுல இனவாதம் மதவாதம் தலை விரித்து ஆடக்கூடிய நேரத்துல இந்த அகில இலங்கை ஜம்மியத்துலமாவுடைய தலைவர் ஷேக் ருஸ்முக்தர் என்ன சொன்னாங்க, பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்க்கு முன்னால் கண்ணீர் வடிப்போம், ஒற்றுமையாக இருப்போம், எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ளக் கூடாது. ஒற்றுமையாக இருந்தோம், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்தோம், அல்லாஹ் வெற்றியை தந்தானா இல்லையா, அல்லாஹ் வெற்றியை தந்தானா இல்லையா. அன்பான சகோதரர்களே, ஹலால் பிரச்சனை வந்த போது அன்பான சகோதரர்களே பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். என்ன சொல்ல வாரன் என்றா, இந்த தீய சக்திகளுக்கு தெரியும், இஸ்லாமிய தலைவர்கள் மீது அவதூறு சுமத்தினால் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நல்லெண்ணத்தை இல்லாமலாக்க முடியும். இந்த ஜம்பியாவை கலைத்தால், ஜம்பியாவை இல்லாமலாக்கினால் எப்படி ஷியாக்கள் ஏனைய நாடுகள் உள்ள தீய சக்திகள் ஏனைய நாடுக்குள்ள போய் குழப்பங்களை ஏற்படுத்தினார்களோ அதே போன்று இலங்கையிலும் ஏற்படுத்த முடியும் என்று கணக்கு போட்டாங்க. நல்லா பாதுகாத்தார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே சொல்லுவாங்க, கழுகு பாம்பை வேட்டையாடுவதற்கு காத்திருப்பதை போல, பாம்பு தவளையை வேட்டையாடுவதற்கு காத்திருப்பதை போல, தவளை பள்ளியை வேட்டையாடுவதற்கு காத்திருப்பதை போல, பள்ளி சிறந்தியை வேட்டையாடுவதற்கு காத்திருப்பதை போல, அன்பான சகோதரர்களே சில தீய சக்திகள் ஜம்மியாவை வேட்டையாடுவதற்கு, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை வேட்டையாடுவதற்கு, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னந்தியார்களே, நாம் யாரும் மறக்க முடியாது, நாம் யாரும் மறைக்க முடியாது. எங்களோட நாட்டில் யூத நசாராக்கள் அதிகமாக இல்லாட்டியும் ஆனால் யூத நசாராக்களுடைய ரூபத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. யூத நசாராக்களுடைய ரூபத்துல அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. எங்களோட நாட்டில் அப்துல்லாஹி இப்னு உபையுடைய சலூன் இல்லாவிட்டாலும் அப்துல்லாஹி இப்னு உபையுடைய சலூனுடைய அந்த முனாஃபிக்கினுடைய ரூபத்துல நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னவர்களே ஷைத்தானுடைய ரூபத்தில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த தீய சக்திகள் இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை இல்லாமலாக்குவதற்காக, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்காக பல சூழ்ச்சிகளை பலவிதத்திலும் செய்து வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, நமது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட, அண்மை காலமாக ஏற்பட்ட ஹிஜாப் நிகாப் பிரச்சனையின் போது முகத்தை பூட்டுவதா இல்லையா, இதுதான் இன்றைக்கு எங்களோட தலைப்பு எங்களோட நாட்டில். அன்பான சகோதரர்களே, முகத்தை மூன்றது வாஜிபண்ட் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது நேற்றான ஒரு கருத்து வேறுபாடு, மூன்றதா இல்லையா என்று உலமாக்களுக்கு மத்தியில ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. என்ன சொல்ல வாரனா, இந்த சிறிய ஒரு கருத்து வேறுபாடை, இந்த முரண்பாட்டை பகட்டுக்காயாக பயன்படுத்தி அன்பான சகோதரர்களே ஜம்மியாவின் மீதும், ஜம்மியத்தில் உலமாவின் மீதும், அதே போன்று இலங்கை வாழ் உலமாக்கள் மீதும், புத்திஜீவிகள் மீதும் அன்பான சகோதரர்களே பொய்யான இட்டுக்கட்டுகள், அவதூறுகள், அதே போன்று பலவிதமான பொய்யான வதந்திகளை எஸ்பி மூலமாக, ட்விட்டர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, மீடியாக்களின் மூலமாக பரவ செய்தார்கள். அன்பான சகோதரர்களை தெளிவாக விளங்கிக்கோங்க, நான் இன்றைக்கு எங்களோட கையில இருக்கக்கூடிய நவீன சைத்தான் தான் இந்த வாட்ஸ்அப். எங்களோட கையில இருக்கக்கூடிய நவீன சைத்தான் என்று சொன்னால் அது வாட்ஸ்அப் தான். நான் அதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லல, அதாவது சமூக வலைத்தளங்களை பாதிக்க கூடாது அறாம என்று சொல்லல. இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, எது வந்தாலும் அது உண்மையா பொய்யா ஏன் எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பட்டன் இருக்குது ஷேர் பட்டன், உடனே கிளிக், 100 பேருக்கு ஷேர் பண்றது. ஷேர் பண்ணிட்டு ராவ் ஜாமத்தை எழுதி பார்க்கிறார், எத்தனை பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர். அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன, முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, எதுவும் தெரியாது. இந்த பொய்யான தகவல்கள், பொய்யான வதந்திகள் எங்களுக்கு தெரியும். அண்மையில அதாவது ஹரம் ஷரீஃபுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேச இதுவரைக்கும் 4 தரம் மௌத்தாக்கிட்டாங்க, ரொம்ப 1 தரம் அல்ல, 4 தரம் மௌத்தாக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மௌத்தாக்கிட்டாரு, அதற்காக இந்தியாவில் ஒரு பிரதேசத்துல யாசீனு மோதினாங்க, பார்த்தா அன்றே மாறிட்டு அப்துல் ரஹ்மான் சுதேஷ் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அன்னை மரணித்த நாகூர் அனீப், அதாவது இஸ்லாமிய பாடல்களை பாடக்கூடிய அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே அதாவது 5 தரம் மௌத்தாக்கிட்டாங்க. இந்தியாவில் அண்மையில அதாவது சுவிஸ்ல ஏற்பட்ட விமான விபத்து எதனால, ஒருவருடைய பொய்யான வதந்தி, காதலுக்கும் காதலிக்கும் ஏற்பட்ட மோதினால் பொய்யான வதந்தியை பரப்பினார், அதனால விமான விபத்து ஏற்பட்டதை நாங்கள் பத்திரிகையில பார்த்திருப்போம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இன்று இந்த மீடியா சமூக வலைத்தளங்களை நாங்கள் எதற்கு பாதிக்கிறோம், யாருமே திருமணத்துக்கு போறோம், யாரோ டான்ஸ் ஆடுறாங்க, யாருடைய மனைவியை புதோ பிடிக்கிறோம், கீழே போடுறோம். அன்பான சகோதரர்களே, என்ன எத்தனை பேர் நரகத்துக்கு லைக் பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பேஜ் எடுத்து பார்க்கிறாங்க. இந்த சமூக வலைதளங்கள் நவீன சைத்தானியத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களோட வாலிபர்கள் இருமா போட ஷேர் பண்ணிவிட்டு நாங்க இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணினோம். அன்பான சகோதரர்களே, நமது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பலகீனம் தான் வருகின்ற எல்லா செய்தியும் நம்புறது, இரண்டாவது வருகின்ற எல்லா செய்திகளையும் ஷேர் பண்றது. அன்பான சகோதரர்களே, இந்த இரண்டு காரணமும் தான் எங்களோட இலங்கை நாட்டில் பிரச்சனைகள், அதாவது குழப்பங்கள், சண்டைகள், விவாதங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம். நான் அன்பாக வேண்டுகொள்கிறேன், ஒரு செய்தி வந்துட்டா நாங்க அதை ஷேர் பண்ண கூடாது, டிலீட் பண்ணிடுவோம். ஒரு பொய்யான தகவல், அதாவது அதாவது ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு தகவல் வந்துட்டேன்னு சொன்னா, சரி, ஆதாரபூர்வமான ஒரு தகவல் வந்தா கூட இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும் என்று சொன்னால் அந்த தகவலை ஷேர் பண்ணுவது ஹராம், கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னார்களே, அநேகமான பயான்கள் ஒரு ஆயத்து வருவாங்க. அநேகமான பயான்கள்ல, அதாவது நாட்டுல பிரச்சனைகள் ஏற்பட்டா, ஒரு தகவல் பொய்யான தகவல் வந்தா, ஒரு குர்ஆனுடைய வசனம் ஓதுவாங்க, இன் ஜாஅ ஃபாஸிகும் பினபயின் ஃபதபய்யனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலதின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இந்த ஆயத்துடைய விளக்கம், ஒரு கெட்டவன் ஒரு ஃபாஸிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்க தீய விசாரிங்க, அது உண்மையா பொய்யா என்று ஆராயுங்க. இது சூரா குஜராத்ல வரக்கூடிய ஆறாவது வசனம். இந்த ஆயத் ஏன் இறக்கப்பட்டது, இந்த ஆயத்துடைய பின்னணி என்ன, இந்த ஆயத்தை எல்லாம் ஏன் இறக்கி வைத்தான்? அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ முஸ்தலப் யுத்தத்துக்கு பின்னால அந்த பனூ முஸ்தலப் கோத்திரத்தை சார்ந்த அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கவனமாக இந்த சம்பவத்தை கேளுங்க. அன்பான சகோதரர்கள், ஒரு பொய்யான தகவலால ஏற்பட இருந்த பெரிய ஒரு விபரீதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான். பனுமுஸ்தல கோத்திரத்திற்கு கோத்திரத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபீனத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எங்களுடைய ஜகாத்துடைய பணத்தை ஜகாத்தை தர விரும்புகிறோம். நபியவர்கள் சொன்னார்கள், சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நானே உங்களிடத்துல யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது காலத்துக்கு பின்னால வலீத் இப்னு உக்பா பின் அபி முஹைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அனுப்பி வைக்கிறார்கள், ஜகாத்துடைய பணத்தை வசூல் செய்வதற்காக. பனுமுஸ்தல கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திருக்கிறார்கள், நபி அவர்களிடத்திலிருந்து யாரும் தூதுவர்கள் வரமாட்டார்களா, எங்களுடைய ஜகாத்துடைய பொருளை வசூலிப்பதற்காக. வலீத் இப்னு உக்பா பின் அபி முஹைத் அவர்கள் சிறிது தூரம் போனதற்கு பின்னால் யோசிக்கிறாங்க, எனக்கும் இந்த பனுமுஸ்தல கோத்திரத்துக்கும் ஜாஹிலியா காலத்திலிருந்தே பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பர்சனலாக ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை நான் தனியாக அங்க போனா அந்த பனு முஸ்தல கோத்திரத்தை சார்ந்தவங்க என்ன கொலை செஞ்சிடுவாங்களோ என்று ஒரு பயம் உள்ளத்துல ஏற்பட்டது. அவர் என்ன செய்யறாரு, ஜகாத்துடைய வசூலை வசூலிக்க போகல, கொஞ்ச நாள் ஒரு இடத்துல அவர் இருந்து விட்டு நவீனத்துல வந்து சொல்லுறாரு. இப்ப ஜெய்தபு, அதாவது ஹாரிசலாம் யோசிக்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய சோதரும் எங்களோட பொய்த்து விட்டாங்களோ சரியா, எங்களோட கோபம் அடைஞ்சிட்டாங்களோ சரியா, ஜகாத்துடைய பொருளை வசூலிக்க வரல, நாங்களே போய் ஜகாத்துடைய பணத்தை நவீனத்துல கொடுத்துடுவோம். இப்ப இவங்க கூட்டத்தோட மக்கள் மதீனாவை நோக்கி வாராங்க. அன்பான சகோதரர்களே, இந்த வலிதுபா ஓடோடி நவீனத்தில் வந்து சொல்றாரு, யார் ரசூலல்லா, நான் ஜகாத் பணத்தை வசூலிக்க போக போறேன், ஆனா இந்த ஹாரிஸ் படையெடுத்து வருகிறார் இஸ்லாமியர்களோடு யுத்தம் செய்வதற்கு, என்னை கொலை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். நபியவர்கள் ஆத்திரம் அடைந்தார்கள், நபியவர்கள் கோபம் அடைந்தார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக அதில் போர் புரிய வருகிறாரா, காலிஜ் வலியுடைய தலைமைக்கு கீழே ஒரு படையை நியமித்து சொன்னார்கள், அவர்களிடத்தில் இஸ்லாத்துடைய எந்த அடையாளமும் சின்னமும் இல்லாவிட்டால் அவர்களுடன் யுத்தம் புரியுங்கள். ஆனா கடைசியில் நீண்ட சம்பவம், ஹாரிஸ் அலிலா நபீரத்தில் வந்து சொல்கிறார்கள், யார் சொல்லல்லா, யாரும் எங்களிடத்துல ஜகாத்துடைய பணத்தை வசூலிக்க வரல, நான் அதனால தான் நீங்களும் அல்லாவும் எங்களோட கோபம் அடைஞ்சிட்டுங்களோ சரியா, அந்த பயத்துல தான் இந்த ஜகாத்துடைய பணத்தை நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்க வந்திருக்கிறோம். நபி அவங்க கேட்டாங்க, வலிது முக்கோபாவை பார்த்து, ஏனப்பா இப்படி செய்தாய், அவரு சொன்னாரு, எனக்கும் இவங்களுக்கு பர்சனலாக ஒரு கோபம் இருந்துச்சு, அதனால இவங்க பழி வாங்கிடுவாங்களோ என்ற பயத்துல தான் எனக்கு பொய்ய சொன்னேன். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறார். ஏ ஈமான் கொண்ட மக்களே, ஏ யாரோ நபிக்கு நபி நபி அதாவது நபி நபியுடைய அந்த சரித்திரத்தை வைத்து முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்கிறார், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை விசாரிங்க, அது உண்மையா பொய்யா என்று பாருங்க. அந்த செய்தியை நீங்க நம்பி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க என்று சொன்னால், பின்னால் அந்த செய்தி பொய்யானது என்று நீங்கள் வறந்து விட்டால் அதற்கு பின்னால் கை சேதப்பட்டு வறந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, இறுதியாக ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மூணு செயல்ல ஒரு செயல் தான் நபி அவர்கள் சொன்னார்கள். கீழ ஒக்கால எதை கேள்விப்பட்டாலும் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று செய்திகளை பரப்புவதே அல்லாஹ் மிகவும் வெறுக்கிறான். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், பொய்யன் என்றா யாரு, பொய்யன் யாரு, வாயால சொல்லக்கூடிய மட்டும் பொய்யன் அல்ல. நபியர்கள் சொன்னார்கள், கேஃபாபில் மர்இ கதிபன் அய் யுஹத்தித்து பிக்குல்லி மா சமியா, கேள்விப்பட்ட எல்லா செய்திகளையும் பரப்புகிறது. கேள்விப்பட்ட எல்லா செய்திகளையும் அது பொய்யா உண்மையாண்டு தெரியாது, கேள்விப்பட்ட செய்தியை யாரு சொல்கிறாரோ, அங்க அப்படி நடந்துச்சாம், இங்க இப்படி நடந்துச்சாம், இவர் இப்படி செஞ்சாராம் என்று யாரு சொல்லுறாங்களோ, நபி அவங்க சொன்னாங்க அவர் பொய்யன் என்பதற்கு அடையாளம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, குத்துபாவுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், முஸ்லிம்களுடைய அதாவது இஸ்லாமியருடைய ஒற்றுமை கலைவராக இருந்தால் இரண்டு இரண்டு ஆயுதம் தான். முதலாவது ஆயுதம் இஸ்லாமிய தலைவர்கள் மீது அவதூறை சுமத்துறது, இரண்டாவது பொய்யான வதந்திகளை பரப்புவது. இதனுடைய பின்னணியில தான் அன்பான சகோதரர்களே ஹிஜாப் நிகாபுடைய அதாவது பிரச்சனை நடந்த போது, நாங்க வாட்ஸ்அப்ல அதிகமாக பார்த்திருக்கலாம், ஜம்மியாவுக்கு எதிராக ஜம்மியா அதாவது முஸ்லீம் இஸ்லாமியர்களை ஆவேசப்படுத்தும் முகமாக, முஸ்லீம்களை ஆவேசப்படுத்தும் முகமாக ரிஸ்முக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், ரிஸ்முக்கு பணத்துக்கு மயங்கி விட்டாரா என்று மோசமான அதாவது வாசிக்க கூட முடியாத மோசமான வார்த்தைகளால் விமர்சித்திருந்தார்கள். அதுல சிலருத்த நண்பாத சகோதரர் ஏன் சொல்லி காட்டுறா, அதாவது ஜம்மியா ஒரு முடிவுக்கு வரல என்று சொன்னால் ஜம்மியாவை உடனடியாக களைய வேண்டும். அதாவது ஒரு ஆசிரியர் நான் அந்த ஊரை சொல்ல விரும்பல, அவரு கட்டி எழுந்திருந்தார், அன்புக்குரிய ரிஸ்முக்கி அவர்களே, ஜம்மியாவை மீண்டும் இஸ்லாமிய உம்மத்தினத்துல பொறுப்பு சாட்டிடுங்க, நீங்க ஜம்மியாவை தீவிரத்தில் தகுதியற்றவர் என்ற ஒரு தகவலை அன்பான சகோதரர்களே அல்லாஹ் முன்னறியார்களே. அதே போன்று இஸ்லாமிய தலைவர்கள் மீது படுதூரை அவதூரை சுமத்தினால் மக்களுடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை போக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோட என்ன சொன்னார்கள் தெரியுமா அன்பான சகோதரர்களே, நம் உலமாக்களுடைய தலைவர், இந்த நாட்டுடைய தலைவர், அன்பான சகோதரர் முஸ்லிம் உம்மாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் இந்த உத்தார் அவர்களுடைய இந்த பொறுப்பில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும், அவரை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லி ஒற்றுமையை கலைந்து தீய சக்திகள் என நாட்டு நுழைவதற்காக பெரும் பெரும் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து சொன்னாங்க என்ன தெரியுமா அன்பான சகோதரர்களே, அதாவது சென்ற அரசாங்கத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் கோதபாய் அவர்களுக்கும் ரிஸ்முக்கி அவர்களும் ரகசிய உறவு வைக்கிறார். அட்டுமுகமே நடந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் முக்தி சாவா. இந்த தகவல்கள் பரவலாக காட்டி தீய விட வாட்ஸ்அப்ல வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும் அன்பான சகோதரர்களே, படுதூறுகள் அவதூறுகள் சுமத்தியதன் மூலமாக யாருக்கு விளைவு தெரியுமா, முஸ்லிம்களுக்கு தான் விளைவு. அதனால் யாருக்கு பாதிப்பு தெரியுமா, இஸ்லாமியர்களுக்கு தான் பாதிப்பு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதியாக உங்களிடத்துல பணிவாக வேண்டுக் கொள்வது என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், தீய விஷயங்கள் மோசமான விஷயங்கள் உம்மத்தை பிரிக்கக்கூடிய காரியங்கள் நாட்டில் பரவ வேண்டும், சமூகத்தில் பரவ வேண்டும் என்று யாரு ஆசைப்படுகிறாங்களோ, யாரு விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில மட்டும் தண்டனை என்று சொல்லல, உலகத்திலேயும் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பார். லஹும் அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா, மறுமையில மட்டும் அல்ல ஆகிரத்திலையும் அல்லாஹ் தண்டனை வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, சில தீய சக்திகள் இஸ்லாமியருடைய ஒற்றுமையை கலைந்து நாட்டுக்குள் புகழ பார்க்கிறாங்க, நாட்டுல மோசமான கருத்துக்களை விதைக்க பார்க்கிறாங்க. எங்களோட சமூகம் இந்த ஹிஜாப் நிகாபுடைய பிரச்சனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்க அன்றாலுப்புற போன்ற பிரதேசங்கள்ல காதியானிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டு போறாங்க. காதியானிகள் ஒவ்வொரு பாடசாலைக்கும் போய் தங்களுடைய அந்த அஹ்மதியா கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய இஸ்லாமிய உம்மத் ஒரு சைடுல என்ன செய்யறாங்க, இந்த ஹிஜாபா நிக்காவா இருக்கூடுமா கூடாதா என்று சண்டை, அங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, தீய சக்திகள் எங்களுடைய நாட்டுக்குள்ள நுழையிறது, அதாவது சொல்லுவாங்க ஓநாயுட கையில குடலை கழுவ கொடுத்தது போல, நரியுட கையில குடல கழுவ கொடுத்தது போல, நிறைய கையில குடல கழுவ கொடுத்தா குடல் தலன் சாக்காது, அனைத்தும் சாப்பிடும். அதே போல தீய சக்திகளுடைய கையில எப்படி அப்கான், சிரியா, லெபனான், யமன் போன்ற நாடுகள் ஒப்படைக்கப்பட்டு இன்று சின்ன பின்னமாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அன்பான சகோதரர்களே, இறுதியாக இந்த குத்துபாவுடைய சாரம்சம், வளர்ந்திகளையும் அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம், யார் மீதும் அவதூறு சுமத்த வேண்டாம், படுதூரை சுமத்த வேண்டாம். வரக்கூடிய தகவல்களை பார்த்தோமா உடனே அந்த இடத்துல டிலீட் பண்ணிடணும், அதை யாருக்கும் ஷேர் பண்ண வேணும், எஃபில அப்லோட் பண்ண வேணும். அதன் மூலமாக நாட்டில் இன்று பலருக்கும் நல்லெண்ணம் வைத்தவர்கள் கூட உலமாக்கள் மீது தீய எண்ணம், கெட்டெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் பிறர் மீது அவதூறு சுமத்தக்கூடிய நாவை விட்டும், பிறர் மீது வதந்திகளை பரப்பக்கூடிய நாவை விட்டும், பிறர்கள் மீது தவறான எண்ணங்களை வைக்கக்கூடிய இதயத்தை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. யானங்களை குற்றங்களை தவறுகளை மனுத்திரியா அல்லாஹ், யாழ்ல தீய சக்திகளில் இருந்து இஸ்லாமிய உம்மாவை பாதுகாத்திரியா அல்லாஹ், யாழ்ல எப்பொழுதும் எந்நேரமும் ஒற்றுமையாக புரிந்துணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். இந்த நாட்டில் உலமாக்களும் பொதுமக்களும் ஒற்றுமையாக இணைந்து வாழ்றாங்க யா அல்லாஹ். இந்த இணைப்பை துண்டிப்பதற்காக, உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில் விரிசலையை உண்டு பண்ணுவதற்காக பலரும் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் யா அல்லாஹ். உமக்கரு உமக்கரல்லா உல்லாஹு கைருல் மாக்கிரீன், உன்னுடைய சூழ்ச்சி பெருசியா அல்லாஹ், நீயே பாதுகாத்திரியா அல்லாஹ். என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், யாழ் அவருடைய குற்றங்களை மன்னிச்சியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பவர் எங்களுடைய தவறுகளை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய மக்பரத்தை தந்திரியா அல்லாஹ், யாழ் இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், இந்த மஹல்லாவை புரிந்து கொண்டிரியா அல்லாஹ், ஏனைய மஹல்லாக்கு இந்த மஹல்லாவை முன்மாதிரி ஆக்கிரியா அல்லாஹ். இந்த மஹல்லால இந்த குதுபால எப்படி ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருக்கிறோமோ இதே போன்றியா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்து நல்ல மரணங்களோடு மரணிச்சியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் அவர்களோடு இருந்து கொண்டியா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவுலுல் கௌசர் என்ற நீர் பிரவாகத்தில் நீர் அருந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்லயா அல்லாஹ் நபியோடு இருந்து கொண்டு உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அன்